புளுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 எஃப்எம் அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
டிக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை 2018ஆம் ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்று நாம் இணைக்க இருப்பது ஒரு திருக்குறள், ஒன்று அறத்துப்பால் அதிகாரம் இன்னா செய்யாமை, குறள் இலக்கம் 317. இணைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. இந்த திருக்குறளினுடைய பொருள் என்னவெனில், எவ்வளவு சிறிதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலை செய்யாதிருத்தலே நல்லது. இந்த திருக்குறளுக்கு மற்றும் ஒரு விளக்கம், எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுதும் ஆனாலும் சரி, மனத்தால் கூட தீமை செய்யா இருப்பதே உயர்ந்த குணமாகும் என்று சொல்லப்படுகின்றது. குறளை தொடர்வது இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையிலே நாம் எடுத்துக்கொண்ட கருத்து மன அமைதி. இந்த மன அமைதி தொடர்பான எழுத்தாக்கத்தை நாங்கள் தர இருக்கின்றோம். இந்த எழுத்தாக்கம் எமது ஈழத்தின் தலை சிறந்த பெண் எழுத்தாளர்களில் ஒருவரான திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்கள் எழுதிய ஒரு மன அமைதி தொடர்பான கருத்து எழுத்தாக்கத்தை உங்களுக்காக தர இருப்பவர் திருமதி கவிதா தேவானந்த் அவர்கள். இது அந்த எழுத்தாக்கம்.
வாழ்வின் அமைதி. நல்லவனாய் வாழ்ந்தாலும் நிம்மதி இல்லை, கல்வனாக மாறினாலும் காண்பது தொல்லை. அல்லும் பகல் பாடுபட்டும் அமைதி என்பதில்லை, சொல்ல போனால் துன்பந்தானே மனிதனின் இல்லை என்பது ஒரு பழைய சினிமா பாடல். மனிதனுடைய சராசரி வாழ்வு காலம் இன்று ஏறத்தாழ 80 வருடங்களாக உயர்ந்து விட்டது. மருத்துவ வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஆகியன மனிதனை அதிக காலம் வாழ வைப்பதில் வெற்றி கண்டுள்ளன. ஆனால் எத்தனை பேர் தங்களது வாழ்வு காலத்தின் பெரும் பகுதியை அமைதியாக, மகிழ்வாக, நிம்மதியாக வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்று பார்த்தால் அந்த எண்ணிக்கை வர வர அருகி வருகின்றது. உலகம் முழுவதிலும் மனச்சோர்வின் 100% அதிகரித்து வருகின்றது. அடுத்த தசாப்த காலத்தில் மனச்சோர்வு தடிமன் போல் மிக வேகமாக பரவும் ஆபத்து இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அது தொற்றுநோய் இல்லாவிட்டாலும் வளர்ச்சியடைந்த நாடுகளிலும் இத்தகைய உல நல பிரச்சனைகள் கையாள கடினமானவையாகத்தான் இருக்கின்றன. நிம்மதியான வாழ்வு என்பது தான் எதிர்காலத்தில் மனிதர்களின் இலக்காக ஆக வேண்டி இருக்கின்றது. வேறு என்னதான் இருந்தாலும், செல்வம், கல்வி, வேறு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் அமைதி இல்லையென்றால் வாழ்வு வெறுமையாகிவிடும். மற்றதெல்லாம் தேடியது அமைதியும் சந்தோஷமும் பெற வேண்டும் என்பதற்காகத்தானே. வாழ்வின் அமைதி உளநலத்தோடு தொடர்புடையது என்பது தெளிவு. உளநலமும் மன அமைதியும் ஒன்றுக்கொன்று நேர் விகித சமனானது என்றும் கூறலாம். உளநலம் திருப்தியாக அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆரோக்கியமான நிறை உணவு, குடிப்பதற்கு சுத்தமான நீர், சுவாசிக்க மாசற்ற வழி, நிம்மதியான நித்திரை செய்ய ஒரு பாதுகாப்பான இடம் என்பவற்றோடு அன்பு தேவையும் கணிப்பு தேவையும் பூர்த்தியாக வேண்டும். மிகச் சுவையான விதவிதமான உணவு ஒரு கட்டிலில் தான் படுக்க முடியும் என்றாலும் அதற்கு பெரிய மாடி வீடு என்று எல்லாம் மனிதன் தேடிக்கொண்டு விடுகின்றான். ஆனால் அன்பு தேவையும் கணிப்பு தேவையும் தான் அவனை சிக்கலில் தள்ளிவிடுகின்றன. கணிப்பு தேவை பூர்த்தியாவது அவசியம்தான், அது அதிகார வேட்கை ஆகிவிடக்கூடாது. என்னுடைய கருத்தே எப்போதும் இறுதியாக இருக்க வேண்டும். நான் சொல்வதையே எப்போதும் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து மற்றவர்களை புண்படுத்தி துன்புறுத்தி செயற்படுபவர்கள் ஒருபோதும் அமைதி பெறுவதில்லை. மறுதலையாக தனக்குள் ஒரு விழுமியமும் ஒழுக்க பண்பும் கருணையும் நிறைந்த ஒரு மனிதரை உருவாக்கி கொண்டு அதனால் தனது சுய கணிப்பை உண்மையாக உயர்த்தி கொள்பவர்கள் அமைதியாக இருப்பார்கள். தாம் ஏனைய பல மனிதர்களை விட மனிதத்துவத்தில் சிறந்தவர்கள் என்பது அவர்களுக்கு உண்மையாகவே தெரியும். அதை பிறர் சொல்ல வேண்டும் என்பது கூட அவசியமில்லை. அவர்களது அகமனம், ஆழ்மனம், மனச்சாட்சி ஆகியவை சொல்லும். காலப்போக்கில் உலகிற்கு அது புரியும். இல்லாவிட்டால் அப்துல் கலாமையும் அன்னை திரேசாவையும் உயர்ந்த மனிதர்கள்தான் என்று உலகம் ஒரே குரலில் ஒத்துக்கொள்ளுமா? வேறு பல மனிதர்களும் தான் நான் அது செய்தேன் இது செய்தேன் என்று மேடை மேடையாக வாய்களையே கத்திக்கொண்டு திரிகின்றார்கள். ஆனால் உலகம் அவ்வளவு விரைவில் எல்லோரையும் சான்றோர்கள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. சான்றாண்மையை நிலைநாட்ட பல தசாப்தங்கள் செல்லும். அப்படி இல்லை என்று ஆவதற்கு ஒரு நாள் ஒரு சம்பவம் போதும். ஆகவேதான் மன அமைதியை நிலைநாட்டுவது பலருக்கு பெருத்த சவாலாக இருக்கின்றது. தமக்குள் மன அமைதியுடன் வாழ்பவர்கள் தாமாக யாருக்கும் புத்தி சொல்ல போவதில்லை. ஆயினும் அவர்களிடம் ஆலோசனை கேட்க ஆயிரக்கணக்கானோர் காத்திருப்பார்கள். அவர்களது உள்ளார்ந்த அமைதியை வெளியிலிருந்து யாரும் குழப்ப முடியாது என்பதால் அவர்கள் பெரும்பாலான நேரத்தில் சந்தோஷமாகவும் அமைதியுடனும் இருப்பார்கள். அமைதியுடன் இருப்பவர்களுக்கும் எல்லா மனித உணர்வுகளும் இருக்கும். கோபம், பயம் போன்ற மறை உணர்வுகள் இவர்களுக்கும் வரலாம். ஆயினும் அந்த உணர்வுகளை அவர்கள் மிக ஆரம்பத்திலேயே இனங்கண்டு கொள்வார்கள். அந்த உணர்வுகளை கையாளும் முறை இவர்களுக்கு தெரிந்திருக்கும். தொழிற்படா நிலை கோபம் என்பது தமக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு தருவது என்று இவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் என்பதால் கோபத்தை காட்டி இவர்கள் மற்றவர்களை பயமுறுத்துவதில்லை. அந்த கோபம் தமது சொந்த இதய துடிப்பு வேகத்தையும் குருதி அமுக்கத்தையும் உயர்த்த வல்லதென்பதை இவர்கள் தெளிவாக அறிவர். வாழ்வின் அமைதியை வேண்டுபவர்கள் மற்றவர்களோடு உறவாடுகையில் வாக்கு நேர்மை, செயல் நேர்மையை கடைப்பிடிப்பர். ஒப்புக்கொண்ட விடயத்தை ஒப்புக்கொண்ட வகையில் ஒப்புக்கொண்ட நேரத்தில் செய்து முடிப்பர். தங்களால் அது முடியாது என கண்டால் அல்லது தாங்கள் அதை செய்ய விரும்பவில்லை என்றால் அதை அவ்வாறு நேர்மையாகவே குறிப்பிடுவர். கவலைகள் பெரும்பாலும் மற்றவர்களுடனான ஒப்பீட்டினால் வருவது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே நிம்மதியாக வாழ விரும்புபவர்கள் தங்களை யாருடனும் ஒப்பிடுவதில்லை. எனது காலுக்கு செருப்பில்லை என்று கவலைப்பட்டேன். தெருவில் கால்களே இல்லாத மனிதனை காணும் வரை ஐ ஹேட் த ப்ளூஸ், ஐ ஹேட் நோ ஷூஸ், அன்டில் அப்போன் தி ஸ்ட்ரீட் ஐ மெட் அ மேன் வித் நோ ஃபீட் என்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. நாங்கள் எங்களை எங்களோடு ஒப்பிட்டுக் கொள்ளலாம், எங்கள் சுய வளர்ச்சி கண்டு மகிழலாம், நாங்கள் செய்யும் நல்ல செயல்களுக்கு சுய பாராட்டும் பரிசும் கூட வழங்கிக் கொள்ளலாம். ஆனால் இன்னொருவரோடு நம்மை ஒருபோதும் ஒப்பிட வேண்டியதில்லை. சந்தோஷமும் அமைதியும் கடையில் விற்கப்படும் சரக்குகள் அல்ல. விலை கொடுத்து வாங்குவதற்கு அவை எமது மனதுக்குள்ளே இருந்து வருபவை என்று தெரிந்தவர்கள் தங்களை யாருடனும் ஒப்பிடுவதில்லை, ஒப்பிட விரும்புவதும் இல்லை. எமது மகிழ்வுக்கும் எமது உடலில் சுரக்கப்படும் செரட்டோனின் என்ற நரம்பிணைப்பு பதார்த்தத்திற்கும் தொடர்பிருக்கின்றது என்று உளவியல் கூறும். போதிய உடற்பயிற்சி செய்பவர்கள், தளர்வு பயிற்சிகள் செய்பவர்கள், யோகாவில் ஈடுபடுபவர்கள் தமது எண்ணங்களை முடிந்தவரை நேரானவையாகவே வைத்திருப்பவர்கள். தமது செரட்டோனின் அளவை ஊட்டிக் கொள்கிறார்கள். தம்மை சூழவுள்ள விடயங்களை நிறையவே ரசிப்பவர்களும் வாழ்வில் நன்றி சொல்வதற்கு நிறைய விடயங்களும் நிறைய மனிதர்களும் இருப்பதாக நினைப்பவர்களும் கூட அதை செய்து கொள்கிறார்கள். தாம் செய்யும் விடயம் எதுவாக இருந்தாலும் அதை முழு மனதுடன் ரசித்து விரும்பி செய்பவர்கள் மகிழ்வாக இருப்பதற்கு இதுவே காரணம். மற்ற மனிதர்களை அன்பு செய்வதும் மகிழ்வாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கான சிறந்த வழியாகும். உலகம் முழுவதும் இன்று தனிநபர் வாதம் நிறைந்த சுயநல போக்கை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடிதங்களும் மின்னஞ்சல்களும் அன்புள்ள என்று தொடங்கினாலும் அன்பு என்பதன் அர்த்தம் புரிந்து கொள்ளப்படுகின்றதா என்று தெரியவில்லை. ஒருவரது வளர்ச்சி, விருத்தி, மகிழ்ச்சி ஆகியவை மற்றொருவருக்கு அவசியமாகும் நிலைதான் அன்பு. அன்புதான் வாழ்வு, அதுதான் வாழ்வின் ஒரே சட்டம். இன்றும் என்றும் அது உண்மையானது என்றார் சுவாமி விவேகானந்தர். சுயநலம் என்பது இறப்புக்கு ஒப்பானது என்பதை புரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் மேலும் மேலும் சுயநலம் மிக்கவர்களாக மாறி வருகின்றார்கள். எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் மற்றவர் மீது நாம் அன்பு செலுத்தும் போது அது எம்மை நோக்கி ஏதோ ஒரு வகையில் திரும்பி வரும். இந்த உலகத்தினோடு நாம் ஒரு முறைதான் பயணம் செய்ய போகின்றோம். பிறகு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே அந்த சிறு கால பகுதியில் விரதியுள்ள இடத்தில் நம்பிக்கையையும், இருளுள்ள இடத்தில் ஒளியையும், மருளுள்ள இடத்தில் மகிழ்வையும் உண்டாக்க முயல்வோம். விளக்கு ஒளியை தருமா தராதா என்று விவாதிப்பதை நிறுத்திவிட்டு ஒரு சிறு அகல் விளக்கையாவது ஏற்றுவோம். நன்றி.
நதியே ஞான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்கமை குங்கிடியினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்கமை குங்கிடியினிலும் கரையிலேயே ஒதுங்கி நின்றால் வாழும் அமைதியான நதியிலே
தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி தொழில் நுட்பமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பிலே இன்றைய நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அங்கிள் ஜெகா ஜெகதீசன் அவர்கள். இதோ அவருடைய சிறப்பு தொழில்நுட்ப விஞ்ஞான நிகழ்ச்சி உங்களுக்காக.
இன்று நான் உங்களுக்கு அறியத்தர இருக்கும் விஷயம் பல உலக நாடுகள் சேர்ந்து எதிர்கால விளைவுகளை நினைவில் கொண்டு தொடங்கியுள்ள ஒரு மாபெரும் எனர்ஜி ப்ரொஜெக்ட் ஆகும். இது ஒரு R&D ப்ரொஜெக்ட் ஆனபடியால் இதை பற்றிய தகவல் பரவலாக இன்னும் அறியப்படவில்லை. உலகில் மிகவும் பரவலாக அறிந்த ஒரு விஷயம் என்னவெனில், எரிபொருள்களை பாவித்து எதிர்கால எனர்ஜி டிமாண்டை சந்தித்தால் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ஸும் அதன் மூலம் ஏற்படும் அசம்பாவிதங்களும் மிகவும் அச்சத்துக்குரியது. இதனால் இளம் சந்ததிகள் கூட விஷயத்தில் மிகவும் அக்கறையாக இருக்கிறார்கள். நீ இந்த ப்ரொஜெக்டை பற்றி முதலில் கவனிப்போம். தற்போது எனர்ஜி டெக்னாலஜிஸ் இன்க்ளூடிங் கிரீன் டெக்னாலஜிஸ் எதிர்கால எனர்ஜி தேவையை மீட்பண்ண மாட்டாது. இந்த ப்ரொஜெக்ட் விஷ்பியூஷன் என்ற அணுசக்தி முறையை கையாண்டு எனர்ஜியை உற்பத்தி செய்யும். இதன் மூலம் மிக பேரளவிலான சக்தியை உற்பத்தி செய்யலாம். இது ஒரு கிரீன் டெக்னாலஜி ஆகும். ஃபியூஷன் என்ற அணுசக்தி மூலம் தான் சூரியனும் மற்ற நட்சத்திரங்களும் உலகங்கள் எல்லாத்துக்கும் சக்தியை கொடுக்கின்றன. இந்த ப்ரொஜெக்ட் ITER என்ற ஸ்தாபனத்தின் மூலம் கையாளப்படுகிறது. சைனா, இந்தியா, ஜப்பான், கொரியா, ரஷ்யா, யூஎஸ் ஆஃப் அமெரிக்கா மற்றும் 28 யூரோப்பியன் நாடுகள் அண்ட் சுவிட்சர்லாந்து எல்லாம் சேர்ந்து எல்லாமாக 35 நாடுகள் சேர்ந்து ஒப்பந்தம் செய்து இந்த ப்ரொஜெக்டை தொடங்கி உள்ளன. இந்த ப்ரொஜெக்ட் சதர்ன் பிரான்சில் தொடங்கியுள்ளது. இந்த ப்ரொஜெக்டில் கையாளப்படும் அணுசக்தி முறை மூலம் ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸை பாவித்து பவர் ஜெனரேஷன் செய்யப்படும். சூரியனில் இந்த அணுசக்தி இயக்கத்தினால் 15 மில்லியன் டிகிரி சென்டிகிரேட் உருவாக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஐடிஆர் ப்ரொஜெக்ட் இயக்கத்தில் இதைவிட 10 மடங்கு அதிகமான வெப்பம் உருவாக்கப்படும், அதாவது 150 மில்லியன் டிகிரி சென்டிகிரேட். இதை பிளாஸ்மா என்ற ஷீல்ட் மூலம் ஹேண்டில் பண்ணப்படும். பிளாஸ்மா என்பது அயனைஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கேசியஸ் மேட்டர். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் மூலம் இந்த பிளாஸ்மாவை கண்ட்ரோல் கண்டெயின் பண்ணுவார்கள். இந்த ப்ரொஜெக்ட் மூலம் 500 மெகாவாட்ஸ் பவர் ஜெனரேஷனை நிரூபித்து காட்ட இருக்கின்றது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த ப்ரொஜெக்ட் 2015 தொடங்கியுள்ளது. இதன் பட்ஜெட் காஸ்ட் 13 பில்லியன் யூரோஸ். கமிஷனிங் டேட் இஸ் டார்கெட்டட் ஃபார் 2025. கமர்ஷியல் ஆப்ரேஷன் இஸ் டார்கெட்டட் ஃபார் 2035. இந்த ப்ரொஜெக்ட் பற்றிய விஷயம் எல்லாத்தையும் ஐடிஆர் வெப்சைட் மூலம் அறியலாம். ITR website address is www.iter.org. Thank you.
சிறப்பு நிகழ்ச்சி அண்டைய தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரம் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க இருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள். வணக்கம் அருள்.
வணக்கம் ஷன். வணக்கம் நேர்களே.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியினை நாம் அண்டைய தமிழகத்திலே கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் தூத்துக்குடியிலே போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலே 13 பேர் உயிரிழந்தும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் சமூக கொந்தளிப்புகள் பற்றி நம்ம பலரும் அறிந்துள்ள நிலையில், தூத்துக்குடி போராட்டத்துக்கு காரணமாக அமைந்த ஸ்டெர்லைட் ஆலை எப்போ யாரால் தொடங்கப்பட்டது என்பது பற்றியும் அறிந்தவற்றை நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
இந்த ஆலை வந்து தொழிலதிபர் அனில் அகர்வால் அவர்களுக்கு சொந்தமான நிறுவனம் வேதாந்தா குரூப் என்று சொல்லப்படுகிறது. அவர் வந்து லண்டனில் குடியிருக்கின்றார். பல ஆண்டுகளுக்கு முன்னர் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 1994-1992 அளவில் இது தூத்துக்குடியில் நிர்மாணிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் இந்த ஆலை நிர்மாணிப்பதற்கு குஜராத், கோவா மற்றும் மராட்டிய மாநிலங்களில் அனுமதி கோரப்பட்டும் அங்கு கிடைக்காத நிலையில் தமிழகத்தில் அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அனுமதி கொடுத்து 1994 ஆலை நிர்மாண பணி ஆரம்பிக்கப்பட்டது. அதை திறந்து வைக்க வந்த அந்த தொடக்கி வைக்கப்பட்ட ஜெயலலிதா கூடி கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு கருப்பு நாளாக அனுசரிக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம்.
ஆமாம் அருள் அவர்களே, 20 வருடங்களுக்கு மேலாக இந்த ஆலை இயங்குகிறது என்று கூறுகின்றீர்கள். இப்போது நடக்கும் போராட்டம் போல அப்போதும் ஆலை ஆரம்பிக்கும் போது ஏன் இப்போராட்டம் ஒன்றும் நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அன்றும் அந்த நிலையில் ஜெயலலிதாவுக்கு கூடி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இன்று போல் அன்று போராட்டம் நடக்கவில்லை என்று நாங்கள் மறந்திருக்கலாம், நடந்திருக்கின்றது. இந்த துறைமுகத்துக்கு தேவையான அந்த தாது பொருட்களை கொண்டு வரப்பட்ட கப்பல் ஒன்று 500 மீனவர்கள் சூழனின்று 78 விசைப்படகுகள் மற்றும் 24 கட்டுமரப்படகுகளால் சூழ வரப்பட்டு அந்த அந்த கப்பலை கரை சேர விடாமல் மறைத்திருக்கிறார்கள். அந்த கப்பல் கடைசியாக கொச்சின் கேரளாவில் போய் இறங்கி இருக்குது. அது மட்டுமல்ல, 16 பேர் வந்து காலவரையற்ற உண்ணாரம் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் 20 வருஷத்துக்கு மேல் நடந்த நாங்கள் மறந்து வரோம் நிறைய விஷயங்களை. அப்ப இந்த போராட்டங்களை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அவ்வப்போது நடந்தது நீண்ட நாட்களாக நடைபெறவில்லை. அதால திருப்பி நடந்துன்னா நாங்க சொன்ன இன்னொரு கப்பல் வந்திருக்கு. இந்த தாது பொருட்களை கொண்டு வந்து மீண்டும் அவர்கள் போராடி இருக்கிறார்கள். 152 விசைப்படகுகள் 40 கட்டுமரப்பரப்புகள் கொண்டு அது அனுமதிக்கவில்லை. அப்படியே அப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 97 இருந்து இந்த ஆலை இயங்க தொடங்கிறது. முதல் கட்டுமான பணி 97 இருந்து இயங்க தொடங்கியிருக்கிறது.
ஆமாம் அருள் அவர்களே, தூத்துக்குடியிலே இயங்கும் ஸ்டெர்லைட் ஆலையால் மக்களுக்கு பாதிப்புகள் ஏதும் ஏற்பட்டதுண்டா? அது பற்றிய விளக்கங்கள் என்ன?
இந்த ஆலைக்கு வந்து இந்த அரச வாரியம் ஒரு கட்டுப்பாடு போட்டிருந்தது. மன்னார் வளைகுடாவில் இருந்து, அதாவது தூத்துக்குடி கரையோரத்தில் இருந்து 25 கிலோமீட்டருக்கு அப்பாலதான் தொழிற்சாலை அமைக்கணும்னு சொல்லி. ஆனால் இந்த ஆலை அமைந்திருக்கிறது 14 கிலோமீட்டர் தூரத்தில். அது மட்டுமில்ல, இந்த ஆலையை சுத்தி மக்கள் குடியிருப்பற்ற ஒரு என்ன சொல்றது பசுமை வலயம், அந்த பசுமை வலயம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அது ஒழுங்கான முறையில் அமைக்கப்படவில்லை. மற்றது அந்த வாரியம் கொடுத்த கட்டுப்பாட்டில் ஒன்று வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 40,000 டன் உற்பத்தி செய்ய வேண்டும். ஆனால் அது 40,000 இல்லை, 4 மடங்காக 160,000 அதிகமான டன் செய்யப்பட்டது. இப்போ இந்த மாதிரி பல விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றன. காரணம் என்னென்றால் அவ்வப்போது இருக்கிற அரசாங்கத்துக்கு இந்த பணக்கார நிறுவனம் பல வழிகளையும் ஊழல் செய்திருக்கிறதா சொல்கிறார்கள். அமெரிக்காவில் வசிக்கிற உலக புகழ் பெற்ற ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளர் வந்து மார்க் செனக் என்பவர், டாக்டர் மார்க் செனக், இந்த பிரதேசத்துக்கு வந்து மண் தண்ணீர் அந்த கழிவு பொருட்கள் எல்லாரையும் சோதித்திருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கார், அந்த ஆய்வில் மண்ணும் நீரும் நச்சுத்தன்மை வாய்ந்த உலோகங்களின் தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது, மனிதர்கள் புற்றுநோய்க்கு உட்பட காரணிகளாகவே அமைந்துள்ளன, மனித ஆயுட்காலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று புள்ளி விவரங்களுடன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சில விஷயங்கள் நாங்கள் அறியவில்லை. இந்த ஆலை தொடங்கி 3 வருஷத்துக்குள்ள பக்கத்தில் உள்ள இன்னொரு கம்பெனி ரமேஷ் பிளவர்ஸ் என்ற நிறுவனத்தில் 165 பெண் தொழிலாளர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள், யாருக்குமே தெரியாது. அதுல சில பேருக்கு கருச்சிதைவு கூட ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, அங்க இன்னொரு அகில இந்திய வானொலி தூத்துக்குடி நிலையத்தில் 11 பேர் அவ்வப்போது என்ன நடக்கிறது, அந்த வாய் நச்சு வாய் கசிவு முந்தைய சொல்லிப்படுங்க போபால்ல, அதே மாதிரி இங்க ஒரு சிறிய அளவில் வரகு அந்த 165 பெண்கள் மயங்கி கொஞ்ச நாள் பிறகு 2 வருடங்கள் கழித்து 11 பேர் இந்த வானொலி நிலைய பணியாளர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 13ஆம் ஆண்டு கிட்ட 5 வருடங்களுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு கசிவு ஏற்பட்டு அந்த 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 பிரதேசத்தை சூழ உள்ள மரங்கள் பூக்கள் எல்லாம் அழுகி விழுந்திருக்கின்றன. இதே ஆலையில் வேலை செய்த ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளி மூச்சு திணறி இறந்திருக்கின்றார். என்ன நடக்குன்னா, ஒரு புள்ளிவரவியல் ஆய்வு என்ன சொல்லுனா, தமிழ்நாட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிற அதிக மாவட்டம் என்று தூத்துக்குடி மாவட்டம் சொல்லுகிறது. காரணம் வந்து இந்த இதால் கசியப்படுகின்ற நச்சு வாயுக்கள், என்னென்ன குழந்தைக்கு நோய் வருகிறார், சுவாச கோளாறு, புற்றுநோய், கண் எரிச்சல், நுரையீரல் வியாதிகள், மலட்டுத்தன்மை, சிறுநீரக நோய்கள், அப்ப இந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சாய்க்க முடியாதான் இந்த போராட்டத்தில் இறங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறது.
ஆமாம் அருள் அவர்களே, இந்த விடயத்திலே கடந்த 22ஆம் ஆண்டு தேதி 22ஆம் தேதி போலீஸ் துப்பாக்கி பிரயோகம் காரணமாக 13 பேர் பலியானது பற்றி பல வாத பிரதிவாதங்கள் தமிழக அரசியல் களத்திலே சூடுபிடித்துள்ள நிலையில், அரசியல் பிரவேசத்தை எதிர்பார்த்திருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் தூத்துக்குடி சென்று காயப்பட்டவர்களை பார்த்தும் ஆறுதல் கூடியுள்ள நிலையில் மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் நடித்து நேற்றைய தினம் வெளிவந்த கலா திரைப்படம் புறக்கணிக்கப்பட வேண்டும், தடை செய்யப்பட வேண்டும், சில இடங்களில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
பல கோரிக்கைகளை அரசியல் கட்சிகள் அவ்வப்போது அரசியல் வந்து அரசியல்வாதிகளை இந்த பணக்கார நிறுவனம் தன் வசம் இலகுவாக ஈர்த்து வைத்திருந்ததுதான் உண்மை. சொல்ல போனால் பழைய எங்களுடைய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள், காங்கிரஸை சேர்ந்தவர்கள், இவர்தான் இந்த நிர்வாகத்தில் 2004ஆம் ஆண்டு வரை நிர்வாக இயக்குநராக இருந்திருக்கிறார் என்பது பலருக்கு தெரியாத விஷயம். அதே மாதிரி அரசாங்கம் மாறும்போது அந்தந்த கட்சிகளுக்கு அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து தங்களுடைய வியாபாரத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிற வழிய மக்களின் இந்த பாதிப்புகளை பற்றி அவர்களுக்கு கவலை கொள்ளவில்லை. நீங்க சொன்ன மாதிரி இந்த போராட்டம் வந்து கடந்த மே மாதம் 22ஆம் தேதி 100வது நாளை தொடர்ந்து போராட்டி கொண்டிருந்தார்கள். அஹிம்சை வழியில் 100வது நாளை நெருங்கிய நிலையில மக்கள் அழைப்பு விட்டார்கள், 100வது போராட்டத்துக்கு எல்லாரும் பங்கு பற்றி தங்களுடைய எதிர்ப்பை காட்டணும்னு சொல்லி. அப்படி ஒரு நோக்கம் வந்து ஆளுநர் மாளிகையை, ஆளுநர் இல்லத்தை முற்றுகையிட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த போராட்டம் வந்து கொஞ்சம் வன்முறையில் இறங்கினர் என்பது உண்மைதான். அரச உடைமைகள், அது மட்டுமல்ல தனிப்பட்ட மக்களின் உடைமைகள், வண்டிகள் எரிக்கப்பட்டன என்பதெல்லாம் உண்மைதான். அது மட்டுமில்ல, இந்த போராட்டத்துக்கு பக்கபலமாக தூத்துக்குடி கத்தோலிக்க மத குழுக்களும் இருந்திருக்கார்கள். தூத்துக்குடி வந்து ஒரு பெரும்பாலும் கத்தோலிக்க மக்கள் வாழும் ஒரு நகரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இருக்கிறது, பனிமய மாத ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் மக்கள் கூடியிருந்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அரசாங்கம் என்ன சொல்லுறதுன்னு சொன்னால், இந்த போராட்டத்தில் சமூக விரோதிகளும் மாவோயிஸ்டுகளும் நக்சலைட்டுகளோட சேர்ந்திருக்கலாம், அதனால நிலைமை கட்டுப்பாட்டை இழந்து போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவதற்காக துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதில் 13 பேர் வந்திருக்கிறார்கள், 2 பெண்கள், 10 மாணவி. இந்த நிலைமை அடுத்து என்ன செய்த அரசாங்கம் வந்து, தமிழக அரசு இறந்தோருக்கு 10 லட்சம், காயப்பட்டோருக்கு 1 லட்சம் என்று வழங்கி இருக்கிறது. தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் தூத்துக்குடி விஜயம் செய்கிறார்கள். பெரும்பாலும் எதிர்கட்சி தலைவர்கள், அரசியல் அரசாங்க கட்சி தலைவர்கள் செய்ய கொஞ்சம் தயக்கம். அதாவது இந்த நிலையில தமிழக அரசியல் சரி, சமூக பிரச்சனைகள் சரி, இதுவரை நேரடியாக அதிகம் ஆர்வம் காட்டாமல் இருந்த ரஜினிகாந்த், அவருக்கு அண்மையில் சொல்லியிருந்தா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி அந்த கட்சியில சின்னமும் அடையாளத்தையும் காட்டியிருக்கிறார். தூத்துக்குடிக்கு போறார், போய் இறங்கினதுமே பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இளவு வீட்டுக்கு வர விஷயம், இது வந்து ஒரு நடிகர் என்று சொல்லி அவர் வந்து அந்த பெரிய நாங்க பாக்கலாம், அந்த யூடியூப்ல பார்த்தால் தெரியும், வந்து இறங்கி வந்து அது இந்த ஆறுதல் கூற வந்த விஷயம் மாதிரி தெரியவில்லை. அந்த அளவுக்கு வரவேற்பு. மருத்துவமனை கூறார், அங்கு காயப்பட்டிருக்கின்ற ஒரு இளைஞர் சந்தோஷ் ராஜா என்ற இளைஞரை பார்க்கிறார். அவர் கேட்கிறார், நீங்கள் யார் சொல்றார், நான் ரஜினி, எங்கிருந்து வருகிறீர்கள், சென்னையிலிருந்து வாரேன். அவர் கேட்கிறார், சென்னையிலிருந்து வர 100 நாள் எடுக்குமாண்டு. ரஜினிகாந்திக்கு சரியான கடுப்பா போயிட்டு சென்னை திரும்பி வரைக்க விமான நிலையத்துல பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், உங்களோட விஜயம் எப்படி இருந்தது, சரியான கோபத்தில் அவர் கண்டவாரி பேச தொடங்கிட்டார். இது வந்து போராட்டம், எதற்கு எடுத்தாலும் போராட்டம், தமிழ்நாடு இப்படி போனால் சுடுகாடாகும், சமூக விரோதிகள் ஊடியிருக்கிறார்கள், போலீசார சுட்டது நியாயம் சட்டது சரி என்ற மாதிரி தான் ரஜினிகாந்த் சொல்லி இருக்கிறார். அதாவது சொல்ல வந்தது வேற, இந்த கோபத்தில் அவர் சொல்லியது வேற. இதனால என்ன சொன்னா, சமூக ஆர்வலர்கள் கேள்வி இருக்கிறார்கள், போராட்டம் இல்லாமல் விடுதலை பெற்றோம், இந்தியா பிரிட்டிஷ்கான விடுதலை பெற்றது போராட்டத்தால் தான். அப்ப நீங்கள் சமூக விரோதி என்று சமூக விரோதிகள் ஆண்டு காட்டி கொடுங்க, போலீசார் தேடி ஆக்களை, இந்த போராட்டத்துக்கு அடிப்படையாக ஆக்களை தேடி தெரியுது, நீங்கள் காட்டி கொடுங்க, சமூக விரோதி என்று சொல்ல தயங்குகிறீர்கள். அப்படி மக்கள் கொஞ்சம் கொந்தளித்து விட்டார்கள், பத்திரிகையாளர் கொண்டு கொந்தளித்து விட்டார்கள். என்ன இவர் பத்திரிகையாளரோட கொஞ்சம் ஒருமையில பேசுறாங்க, போய் ஆண்ட மாதிரி பேசுறாரு. அந்த நிலையா வந்து இவர் படமும் வெளிவருது, காலா படம். ஒரு பிரச்சனை வந்து கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை, அங்க வந்து இவர் வந்து காவேரி பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுக்கு சார்பாக கருத்து சொன்னபடியால் அங்க வெளிவிட மாட்டோம், அங்க ஒரு என்ன தடை போராட்டம், ஐரோப்பாவில் ஒரு தடை போராட்டம், ஈழத் தமிழர்கள் கூடுதலாக, நோர்வேயில அப்படி, கனடாவில அப்படி. அந்த நிலைமையில தமிழ்நாட்டில் மட்டும் இதுக்கு தடை இல்லை, 600 திரையரங்குகள்ல படம் ஓடுது. அப்ப இப்படி பாக்க நாங்கள் வந்து ஈழத் தமிழர் கொஞ்சம் தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுறோமோன்னு கூட யோசிக்க வேண்டி இருக்கிறது. இன்று கர்நாடகாவில கூட உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி பெற்று படம் 132 இடங்கள்ல ஓடுது, கர்நாடகாவில மட்டும். ரெண்டுபடியால இந்த தடை தடையை செய்ய கோரிக்கையை விட்டு அது எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் என்று சொல்லி நாங்கள் இப்ப சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரையில் இந்த தடை என்பது ஒருவேளை ஐரோப்பாவிலயோ கனடாவிலயோ இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலயோ இந்த தடை என்பது பெருசாக ஈடுபடவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.
ஆமாம் அருள் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து சிறப்பித்து அன்றைய தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பிலே மிகவும் தெளிவான விளக்கங்களோடு எமது நேயர்களுக்கு கருத்துக்களை கூறியமைக்காக முத்தமிழோசை வானொலியின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இத்துடன் நிகழ்ச்சி நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல சிறப்பு நிகழ்ச்சிகளோடு வானொலிகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.